SBS தமிழ்.
வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
கூலிப்படைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆங்கிலத்தில் மெர்சனரிஸ் இல்லையா?
ஆமாம்.
இப்போ பொதுவாக வந்து அரசுகளை பொறுத்தளவுக்கு இராணுவத்தை தான் போரில் பயன்படுத்தும், அல்லது கிளர்ச்சியாளர்களை கட்டுப்படுத்துறதுக்காக இராணுவத்தை அல்லது தனது பாதுகாப்பு படையை பயன்படுத்தும் இல்லையா? இப்போ இந்த அரசுகள் எல்லாம் இப்போ எல்லாம் சில அரசுகள் வந்து கூலிப்படைகளை பயன்படுத்த ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் வருதே, அப்படியா?
உண்மைதான் ரைசல். பிரைவேட்டைஸ்ட் ஆர்மி அல்லது கார்டர் ஆஃப் கண்ட்ராக்டர்ஸ் அல்லது பிரைவேட் ஏர் ஃபோர்ஸ் மெர்சனரிஸ் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிற இந்த கூலிப்படைகளை தற்போது பல நாடுகள் பயன்படுத்துகின்றன. ஒரு நாட்டில் உள்ள இராணுவம், கப்பல் படை, விமானப்படை என்பன பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ஈடுபடுத்தப்படுவதற்கு பதிலாக ஒரு தனியார் நிறுவனம் வழங்கும் பயிற்சி பெற்ற படை ஒன்றை அல்லது நபர்களை நாட்டுக்கு எதிரான மோதல்களில் அல்லது நாட்டுக்குள் ஏற்படும் தாக்குதல்களில் அரசுகள் பயன்படுத்துவது இப்போது அதிகரித்து வருகிறது. இப்படியான படைகள் கூலிப்படைகள் அல்லது மெர்சனரிஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த கூலிப்படைகளை பயிற்றுவித்து தேவையான போது வழங்குவதற்கு பல தனியார் நிறுவனங்கள் இருக்கின்றன. ரைசல், நாட்டின் நலன், அரசியல் குறிக்கோள், இன ரீதியான அல்லது சமய ரீதியான பக்கச்சார்பு எதுவும் இல்லாமல் தாங்கள் யாரால் வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்களோ அவர்களது கட்டளைக்கு அமைய செயல்படுவதுதான் இந்த கூலிப்படைகளின் அணுகுமுறையாகும். இதன் வர்த்தக அணுகுமுறை அல்லது பிசினஸ் மாடல் என்று பார்க்கிற போது ஒரு சேவையை வழங்கி அதற்கான ஒப்பந்த தொகையை பெற்று லாபம் எட்டுவது என்பதுதான். ஒரு நிறுவனத்தை அல்லது வளாகத்தை பாதுகாக்க பாதுகாப்பு அதிகாரிகளை, செக்யூரிட்டி ஆபீசர்களை தனியார் செக்யூரிட்டி ஏஜென்சிகளில் இருந்து பெறுவது போல இதுவும் செயல்படுகிறது. ஆனால் போர்களில் ஈடுபடுத்தப்படும் கூலிப்படைகளுக்கு தீவிரமான இராணுவ பயிற்சி, ஆயுத பயிற்சி, ஆபத்தை கண்டறியும் பயிற்சி, எதிரிகளை அல்லது எதிரிகளின் ஆயுதங்களை நிர்மூலம் செய்யும் பயிற்சி, போரில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள், தளபாடங்கள், எலக்ட்ரானிக் கருவிகளை இயக்கும் பயிற்சி என்று தீவிரமான பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டிருக்கும்.
இப்ப இராணுவத்துக்கு பல பயிற்சிகள், கருவிகள் எல்லாம் வந்து அரசு கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப கூலிப்படைகளுக்கு வந்து அரசு இந்த மாதிரியான எதுவும் செய்யறதில்லை. அப்படி இருந்த பின்னணியில ஏன் வந்து இந்த கூலிப்படைகளை வந்து அரசுகள் பயன்படுத்துகின்றன?
அப்படி அதை பார்க்கிற போது இந்த மெர்சனரிஸ் என்ற இந்த கூலிப்படைகள் பல நூறு வருடங்களாக பல போர்களில் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன. 100 வருடங்கள் நீடித்ததாக கூறப்படுகிற இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கிடையே 1400 ஆண்டளவில் நடந்த போரில் கூலிப்படைகள் பயன்படுத்தப்பட்டதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. 2 உலக போரில் நேபாளிகளான குர்காக்கள் பிரிட்டிஷ் படையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டதை கூலிப்படைகளின் வகையிலேயே சில வரலாற்று ஆசிரியர்கள் பார்க்கிறார்கள். எப்படி இருந்த போதும் அண்மை காலமான 1990களில் இருந்து பார்க்கும் போது தென்னாப்பிரிக்கா, குரோஏஷியா, பாஸ்னியா, காங்கோ போன்ற நாடுகளில் இடம்பெற்ற கிளர்ச்சிகள், மோதல்கள் என்பவற்றின் போது கூலிப்படைகள் வெகும் பெருமளவில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. கூலிப்படைகள் என்று சொல்லும் போது அது 100 கணக்கானவர்களை கொண்ட ஒரு படையாக இருக்க வேண்டும் என்பதில்லை. தனிநபர்கள், 5 அல்லது 6 பேர்களை கொண்ட சிறு குழுக்கள் தான் 1990 ஆண்டுகளில் இருந்து கூலிப்படைகளாக செயல்பட்டு வந்திருக்கின்றன. இதற்கான காரணம், நவீன போர்க்கருவிகளை, தளபாடங்களை அல்லது எலக்ட்ரானிக் உபகரணங்களை எப்படி பயன்படுத்துவது, இயக்குவது என்ற பயிற்சியும் திறமையும் பல நாடுகளில் உள்ள இராணுவங்களுக்கு இல்லை. ஆகவே போர் முனையில் இவற்றை இயக்க அரசுகள் பிரைவேட் மிலிட்டரி கம்பெனிகளில் உள்ள பயிற்சி பெற்ற நபர்களை பயன்படுத்த தொடங்கியது. அதே நேரத்தில் சில நாடுகளில் இந்த நவீன ஆயுதங்கள், கருவிகள் என்பன இல்லை. ஆகவே பிரைவேட் மிலிட்டரி கம்பெனிகள் ஆயுதங்களையும் கருவிகளையும் அவற்றை இயக்கக்கூடிய நபர்களையும் போர் முனைகளுக்கு விநியோகம் செய்ய ஆரம்பித்தன. இந்த இராணுவ அதிகாரிகள், வீரர்கள் ஆகியோர் சில வேளைகளில் முன்னாள் இராணுவ வீரர்களாகவோ அதிகாரிகளாகவோ கூட இருந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் நாட்டுக்குள் அல்லது நாட்டுக்கு வெளியே உள்ள சவால்களை சமாளிக்க போதிய எண்ணிக்கையிலான துருப்புகள் ஒரு நாட்டிடம் இல்லாத போது ஒரு பட்டாலியனை கூலிப்படையாக அமர்த்திக் கொள்ளும் சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. இதை தவிரவும் சில அரசியல் காரணங்களும் இருக்கின்றன. உதாரணமாக, அமெரிக்க இராணுவ வீரர்கள் ஆப்கானிஸ்தானில் போரின் போது பெருமளவில் கொல்லப்படுவதற்கு எதிராக அமெரிக்க மக்கள் தொடர்ந்து கோஷம் எழுப்பி வருகிறார்கள். ஒரு கட்டத்தில் ஆப்கானிஸ்தானில் உள்ள எல்லா அமெரிக்க துருப்புகளையும் மீள அழைத்துக் கொள்ள வேண்டிய அரசியல் நெருக்கடி அமெரிக்க அரசுக்கு ஏற்படக்கூடும். அப்படி ஏற்படும் பட்சத்தில் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானின் ஒப்புதலுடன் கூலிப்படைகளை அங்கு ஈடுபடுத்த முயலக்கூடும். இப்படியாக பல்வேறு சந்தர்ப்பங்களை சொல்லலாம்.
சரி, இப்ப இன்றைய காலகட்டத்தில் இந்த கூலிப்படை எங்கெல்லாம் இயங்குகின்றன, எங்கெல்லாம் இருக்கின்றன?
தற்போது 30க்கும் அதிகமான பிரபல பிரைவேட் மிலிட்டரி கம்பெனிகள் இருக்கின்றன. பிரதானமாக அமெரிக்காவில் உள்ள பிளாக் வாட்டர் யுஎஸ்ஏ, இஸ்ரேலில் உள்ள ICTS இன்டர்நேஷனல், டொமினிக்கன் ரிபப்ளிக்கில் உள்ள நார்த் பிரிட்ஜ் சர்வீசஸ், ஐரோப்பாவில் உள்ள ப்ரோஸ்கியூர், பிரிட்டனில் ஏஜிஸ் டிஃபென்ஸ் சர்வீசஸ், பெருவில் உள்ள டெஃபியோன் இன்டர்நேஷனல் என்று சில நிறுவனங்களை பிரதானமாக சொல்லலாம்.
சரி, இப்ப கூலிப்படையை பொறுத்தளவுல அதன் நன்மை என்ன தீமை என்ன ரெண்டும் இருக்கும் சொல்லுங்களேன்.
ஆமா, நிச்சயமாக கூலிப்படைகளை அமர்த்தி கொள்ளும் போது அரசியல் ரீதியாக அரசுகளுக்கு ஒரு பிளெக்சிபிலிட்டி என்ற ஒரு சகஜமான சாதகமான சூழல் ஏற்படுகிறது. இராணுவத்தில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய முடிகிறது. இராணுவத்தில் உள்ள சொந்த பிரஜைகளின் உயிரிழப்பு தடுக்கப்படுகிறது. இராணுவ செலவினங்களை வெகுவாக குறைக்க வழி ஏற்படுகிறது. பெரும் பொருள் செலவு இல்லாமல் நவீன போர் தளபாடங்களை அதை இயக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களை பெரும் வசதி ஏற்படுகிறது. தீமைகள் என்று பார்க்கும்போது இந்த கூலிப்படையினர் ஜெனீவா ஒப்பந்தத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட மாட்டார்கள் என்பதால் அரசுகளை பிரதிநிதித்துவம் செய்யும் இராணுவ துருப்புகள், யுத்த கைதிகள் ஆகியோருக்கு இருக்கும் சலுகைகள் இந்த கூலிப்படையினருக்கு கிடையாது. அத்தோடு கூலிப்படையினர் நாட்டின் பொதுமக்களின் ஆதரவை பொதுவாக பெறுவதில்லை என்பதால் அவர்கள் ஒரு வேண்டாத விருந்தாளிகளாகவே பல நாடுகளில் பார்க்கப்படுகிறார்கள், பல சந்தர்ப்பங்களில் பார்க்கப்படுகிறார்கள். கூலிப்படையினர் பலர் அத்துமீறல்களில் ஈடுபட்டதற்கான சான்றுகளும் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கின்றன. பல சமயத்தில் பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இருந்த போதும் கூலிப்படைகளை பயன்படுத்துவது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்றே சொல்ல வேண்டும்.
மிக்க நன்றி சத்யநாதன்.
நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil